SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சிவா கைலாசம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவின் 8வது பிரதமர், ஆஸ்திரேலியாவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொள்கைகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர், ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசியை ஆதரித்தவருமான ஸ்டான்லி மெல்பர்ன் ப்ரூஸ் அவர்களை பற்றி இன்று பார்ப்போம். ப்ரூஸ் அவர்கள் நேஷனலிஸ்ட் கட்சியில் தலைவராக இருந்தவர். இவர் மெல்பர்னில் பிறந்து வளர்ந்தவர். ஸ்டான்லி மெல்பர்ன் ப்ரூஸ் என்ற பெரிய பெயரை இவருக்கு பிடிக்கவில்லை. இவரை எவரேனும் பெயரை கூறி அழைத்தால் மிகவும் வேதனைப்படுவாராம். ஆகையால் அனைவரும் இவரை MS என்றுதான் அழைப்பார்களாம். அதோடு இவரது மனைவியோ இவரை வெறும் எஸ் என்றுதான் அழைப்பாராம். இவர் மிகவும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் செய்து மிகவும் செல்வந்தராக விளங்கினார். தந்தை பார்த்து வந்த அதே தொழிலை ப்ரூஸ் அவர்களும் கவனித்து வந்தார். ஆஸ்திரேலியாவில் 1880 மற்றும் 1890 இந்த 10 வருடங்களில் பொருளாதார மந்தநிலை தலைவிரித்து ஆடியது. அப்போது அவர் தந்தை நடத்தி வந்த அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலானது மிகவும் நஷ்டத்தில் ஏற்பட்டது. அதன் பின்னால் அவர்கள் அனைத்து சொத்துக்களையும் இழந்து மிகவும் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் ப்ரூஸ் சகோதரர் தற்கொலை செய்து கொண்டார். பிறகு 2 வருடம் கழித்து நிலைமை மிகவும் மோசமானதால் இவரின் தந்தை மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப முழு பொறுப்பும் ப்ரூஸ் அவர்களின் தலையில் விழுந்தது. குறுகிய காலத்திலே தாயும் இறந்து போனார். குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறந்ததை ப்ரூஸ் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது தன் தொழிலை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். இருந்தும் பயனில்லை. பிறகு இவருடைய மற்றொரு சகோதரர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்தார். ப்ரூஸ் அவர்கள் தொழிலில் ஏற்பட்ட நலிவும் பிறகு குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக இழந்ததையும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த தொழிலை ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பை தொடரலாம் என்று படிப்பை தொடர்ந்தார். பலர் உதவியுடன் லண்டன் சென்று சட்டத்தரணி படிப்பை மேற்கொண்டார். பிறகு லண்டனிலே தங்கி தான் நடத்தி வந்த அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை லண்டனில் ஆரம்பித்தார். அவரது தம்பியை ஆஸ்திரேலியாவில் அதே கம்பெனியை மீண்டும் புதுப்பித்து நடத்த வைத்தார். அதில் இருவரும் சேர்ந்து வெற்றியும் பெற்றனர். அப்போதுதான் முதலாம் உலகப் போர் தொடங்கியது. இந்த முதலாம் உலகப் போரில் பிரிட்டன் படையில் ப்ரூஸ் அவர்கள் சேர்ந்தார். முதலாம் உலகப் போரில் இவர் கையில் அடிபட்டது. பிறகு கை வேதனையிற்கு தாங்க முடியாமல் இருந்தபோது காலிலும் அடிபட்டது. இவரால் நடக்க இயலாமல் போனார். பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி வந்துவிட்டார். இவர் கையிலும் அடிபட்டு காலிலும் அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்தபோது பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். மேடை பேச்சு, தெருமுனை பிரச்சாரங்களில் நேஷனலிஸ்ட் கட்சியை ஆதரித்து முழங்கினார். அப்போது பிரதமராக இருந்த பில்லிஹூஸ் அவர்களால் கவரப்பட்டார். பிறகு பில்லிஹூஸ் அவர்கள் நேஷனலிஸ்ட் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். பிறகு தேர்தலில் நிற்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டது. இவர் தேர்தலில் நிற்கும்போது, நான் ஒரு இராணுவ வீரர், தொழில் முனைவோர், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று நேஷனலிஸ்ட் கட்சியில் கருவூல காப்பாளர் அமைச்சராக பதவி வகித்தார். பிறகு அதே கட்சியில் பிரதமராக பதவி உயர்ந்தார். இவர் பிரதமராக இருக்கும்போது தொழில்துறையில் பல முன்னேற்றங்களையும் பல மாற்றங்களையும் கொண்டு வந்தார். அதன் விளைவாக தொழில் முனைவோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது நடந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார். பிரதமராக இருந்தவர் தேர்தலில் தோல்வியடைந்த முதல் மனிதர் என்ற ஆஸ்திரேலிய வரலாற்றில் இடம் பிடித்தார். இவரை பற்றி ஊடகவியலாளர் கூறும்போது,
Stanley Melbourne Bruce, first Viscount Bruce of Melbourne, CHMCPCFRS, was the 8th Prime Minister of Australia. Bruce made wide-ranging reforms and mounted a comprehensive nation-building program in government, but his controversial handling of industrial relations led to his dramatic defeat at the polls in 1929. He later pursued a long and influential diplomatic career as High Commissioner to the United Kingdom, at the League of Nations, and as Chairman of the Food and Agriculture Organization Council.
இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது மேன் மணி மார்க்கெட்டிங் என்ற ஒரு தாரக மந்திரத்தை உருவாக்கினார். அதாவது, மேன் என்பது மக்களை அதிகப்படுத்துவது ஆஸ்திரேலியாவில், மணி என்பது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவது, மார்க்கெட்டிங் என்பது தொழிலை வளர்ப்பது. என்ற மூன்று தாரக மந்திரத்தை ஒன்றாக சேர்த்து மேன் மணி மார்க்கெட்டிங் என்றார். அந்த மேன் என்பதன் மூலமாக லண்டனிலிருந்து அதிக வெள்ளையின மக்களை ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெற முயற்சித்தார். அப்போதுதான் ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசியின் மூலமாக அந்த பாலிசியை பயன்படுத்தி அதிக மக்களை வரவேற்றார். லண்டனிலிருந்து வரும் மக்களுக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்றார். அவர்களுக்கு இங்கு வந்து தங்குவதற்காகவும் நிலத்தை சீரமைப்பதற்காகவும் காமன்வெல்த்திலிருந்து பணங்களை பெற்று அந்த பணத்தை அவர்களுக்காக செலவு செய்தார். வெள்ளை இன மக்கள் இல்லாத ஆஸ்திரேலியா முன்னேறாது என்ற தாரக மந்திரத்தையும் முன்மொழிந்தார். வெள்ளை இன மக்களை இங்கு குடிபெயர்வதற்காக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார். அதாவது ஆஸ்திரேலியா கொடியில் உள்ள 5 நட்சத்திரங்களை, அதாவது இந்த 5 ஸ்டாரை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பெயரை அழைத்தார். மென் ஃபார் த லேண்ட், உமன் ஃபார் த ஹோம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டீட், குட் வேஜஸ், பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற இந்த 5 கவர்ச்சிகரமான விளம்பரங்களை ஆஸ்திரேலியா கொடியோடு சேர்த்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒன்றாக சேர்த்து கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து அதிக வெள்ளையின மக்களை ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்வதற்கு வழிவகுத்தார். இவர் ஆட்சியில் இருக்கும்போது தொழில்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அரசாங்கத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். அதனால் மக்களிடமிருந்தும் தொழில் முனைவோரிடமிருந்தும் பல எதிர்ப்புகளை சேர்த்து கொண்டார். இவர் ஆட்சியில்தான் CSIRO என்ற நிறுவனத்தை விரிவுபடுத்தினார். அதோடு கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இன்டர்நேஷனல் எக்கனாமிஸ்ட் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதிலிருந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுவதற்காக அதை பயன்படுத்தி கொண்டார். இவர் ஆட்சியில்தான் கான்பராவில் புதிய பாராளுமன்றம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்போது இவர் அரசாங்கத்தை அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு மாற்றி அமைத்தார். இவர் பிரிட்டானிய அரசுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அவர்களுடன் சேர்ந்து ட்ரேடு பாலிசிகளை எல்லாம் புதுப்பித்து கொண்டார். அதோடு அல்லாமல் ஆஸ்திரேலியா பிரிட்டன் இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக ஒப்பந்தங்களில் கைச்சாற்றினார். ஆரம்ப காலத்தில் ஆஸ்திரேலியாவில் மக்கள் தொகை பெருகுவதற்கும் நில சீரமைப்பிற்கும் மிகவும் பாடுபட்ட புரூஸ் அவர்கள் 1967 தனது 84வது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் சிவா கைலாசம்.
நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.